இயேசுவின் பணியில் கலந்திடுவே, நாம் ஆலய விரைவோம் மகிழ்வுடனே. இயேசுவின் அருளை அடைந்திடுவே, நாம் ஆவலாய் இணைவோம் திருப்பலியில். வருவோம் மகிழ்வோம் உறவில் இணைவோம், அவர் வாழ்ந்திடும் ஆலயம் ஆகிடுவோம். வருவோம் மகிழ்வோம் உறவில் இணைவோம், அவர்
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சன்னிதானத்தை நாடி தேடி வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் இறைவன் நிறைவாக இந்த காலை வேளையிலே ஆசீர்வதிப்பாராக. அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் இஸ்ராயேல் மக்கள் கடவுளை நோக்கி ஜபிக்கக்கூடிய ஜபமாக இந்த முதல் வாசகம் அமைந்திருக்கிறது. அதிலே அவர்கள் ஜபிக்கின்ற பொழுது, ஆண்டவரே, துயரத்தில் உம்மை தேடினோம், நீர் எங்களை தண்டிக்கும் போது உமை நோக்கி மன்றாடினோம் என்று தங்களுடைய துன்பத்திலும் தங்களுடைய வேதனையிலும் ஆண்டவரை மட்டுமே நாடக்கூடியவர்களாக தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலே நாம் ஆண்டவரை தேடி வருகிறோம், ஆண்டவருடைய ஆசிரை பெற விரும்புகின்றோம். இந்த தேடுதல் துன்பத்திலும் இருக்கின்றதா, நம் வாழ்விலே படக்கூடிய கஷ்டங்களில் இருக்கின்றதா என்று சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்வில் நடைபெறக்கூடிய எல்லா இன்ப துன்ப நிகழ்வுகளில் ஆண்டவரை மட்டும் தேடி அவருடைய அருளை பெற இந்த பலியிலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்,
சகோதர சகோதரிகளை, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமீன்.
மன்றாடுவோமாக இறைவா, தவறி நடப்போர் நன்னெறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றீ. கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். புழுதியில் வாழ்வோரே விழித்தெழுந்து மகிழ்ந்து பாடுங்கள். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, திருவசனங்கள் 7-9 முடிய, 12-16-19 முடிய. நீதிமான்களின் நெறிகள் நேரியவை, நீர் நேர்மையாளரின் வழியை செம்மையாக்குகிறீர். ஆண்டவரே, உமது நீதியின் நெறியில் நடந்து உமக்காக காத்திருக்கிறோம். உமது திருப்பெயரும் உமது நினைவும் எங்களுக்கு இன்பமாய் உள்ளன. என் நெஞ்சம் இரவில் உம்மை நாடுகிறது. எனக்குள் இருக்கும் ஆவி ஏக்கத்தோடு உம்மை தேடுகிறது. உம் நீதி தீர்ப்புகள் நில உலகில் நிலைத்திருக்கையில் வாழ்வோர் நேர்மையை கற்றுக்கொள்வர். ஆண்டவரே, நிறைவாழ்வை நீர் எங்களுக்கு உரிதாக்குகிறீர். ஏனெனில் எங்கள் செயல்கள் அனைத்தும் எங்களுக்காக செய்கின்றவர் நீரே. ஆண்டவரே, துயரத்தில் உம்மை தேடினோம். நீர் எங்களை தண்டிக்கும் போது உம்மை நோக்கி மன்றாடினோம். பேறு காலம் நெருங்குகையில் கருவுற்றவள் தன் வேதனையில் வருந்தி கதறுவது போல் ஆண்டவரே, நாங்களும் உம் முன்னிலையில் இருக்கின்றோம். நாங்களும் கருவுற்று வேதனையில் துடித்தோம். ஆனால் காற்றை பெற்றெடுத்தவர் போலானோம். நாடு விடுதலை பெற நாங்கள் எதையும் சாதிக்கவில்லை. உலகில் குடியிருக்க எவரும் பிறக்கப் போவதில்லை. இறந்த உம் மக்கள் உயிர் பெறுவர். அவர்களின் உயிரற்ற உடல்கள் மீண்டும் எழும். புழுதியில் வாழ்வோரே விழித்தெழுந்து மகிழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் நீர் பெய்விருக்கும் பணி ஒளியின் பணி. இறந்தோர் நிழல்களின் நாட்டிலும் அதை விழ செய்கின்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல், திருப்பாடல் 102, பல்லவி. விண்ணுலகில் நின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். விண்ணுலகில் நின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். விண்ணுலகில் நின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். ஆண்டவரே, நீர் என்றென்றும் கொள்வீற்றிருக்கின்றீர். உமது புகழ் தலைமுறை தோறும் நிலைத்திருக்கும். நீர் எழுந்தருளி சியோனுக்கு இரக்கம் காட்டும். இதோ குறித்த காலம் வந்துவிட்டது. அதன் கற்கள் மீது உம் ஊழியர் பற்று கொண்டுள்ளனர். அதன் அழிவை நினைத்து பரிதவிக்கின்றனர். விண்ணுலகில் நின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். இனி வரவிருக்கும் தலைமுறைக்கென்ன இது எழுதி வைக்கப்படட்டும். படைக்கப்படவிருக்கும் மக்கள் ஆண்டவரை புகழட்டும். அவர் சிறைப்பட்டோரின் புலம்பலுக்கு செவி சாய்ப்பார். சாவுக்கென குறிக்கப்பட்டவர்களை விடுவிப்பார். ஆண்டவர் தம் மேலுலக திருத்தலத்தில் நின்று கீழே நோக்கினார். அவர் விண்ணுலகில் நின்று வையகத்தை கண்ணோக்கினார். விண்ணுலகில் நின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார்.
Hallelujah.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே
அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 28-30 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, பெருஞ்சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்றார்.
ஆண்டவரின் அருள் வாக்கு.
ஆறுதல் பெறுவோம், ஆறுதல் ஆவோம். இயேசுவில் பிரியமானவர்களே, ஒரு தந்தை வெளிநாட்டிலே பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய மகனோடு தொலைபேசியிலே பேசி கொண்டிருந்தார். மகனே, வெளிநாட்டுக்கு சென்று பல ஆண்டுகள் ஆகின்றன. முன்பெல்லாம் 2 வருடத்துக்கு ஒரு முறையாவது, 3 வருடத்திற்கு ஒரு முறையாவது என்னை வந்து சந்தித்து விட்டு செல்வாய். ஆனால் இப்பொழுதெல்லாம் தொலைபேசியில் தான் பேசி கொண்டிருக்கிறாய். என்னை சந்திக்க வந்து 5 ஆண்டுகள் ஆகிவிட்டனவே, எப்பொழுது வரப்போகிறாய்? இதுதான் அவரிடம் பேசிய வார்த்தைகள். அதற்கு மகன், அப்பா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, இந்த வருஷம் வர முடியாது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க சொல்கிறப்போ, இந்த தந்தை வேதனையோடு இந்த வார்த்தைகளை சொன்னார். நான் இறந்து போனால் வருவாயா? என்னுடைய இறுதிச் சடங்கை நிகழ்த்துவதற்கு வருவாயா என்று கேட்ட பொழுது அந்த மகன் வேதனை அடைந்து, ஏன்பா இப்படி சொல்கிறீங்க, எனக்கு வேலை இருக்குன்னு தானே வர முடியல, இது மாதிரிலாம் பேசாதீங்கப்பா என்று சொன்னாராம். அன்புக்குரியவர்களே, மனித வாழ்வில் சோகங்கள், பிரச்சனைகள், கவலைகள் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் விட மனிதனுடைய வாழ்விலே முதன்மையான கவலையாக இருப்பது எது தெரியுமா? யாரும் தங்களுடைய கவலைகளை அறியாமல் இருப்பது தான். யாரும் தங்களுடைய கவலைகளுக்கு ஆறுதல் சொல்லாமல் இருப்பது தான் பெரிய கவலையாக, முதன்மையான கவலையாக மனிதனுடைய வாழ்விலே இருக்கிறது. பிறரை பற்றி கவலைப்படாத எண்ணம் உருவாகிறது நாம் வாழக்கூடிய இந்த சமூகத்தில். பிறருக்கு ஆறுதல் கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் குறைந்து வருகிறது நாம் வாழக்கூடிய இந்த சமூகத்தில். நம்மை சுற்றி வாழும் மனிதர்கள் மத்தியில் மட்டும் இது இருப்பதில்லை அன்புக்குரியவர்களே, நாம் வாழக்கூடிய குடும்பத்திலும் இந்த நிலைதான் இருக்கிறது. ஒருவர் மற்றவரை புரிந்து கொள்ளாமல், ஒருவர் மற்றவர் படும் வேதனை அறியாமல், வார்த்தைகளை விட்டு அவர்களை காயப்படுத்தி ஆறுதலை கொடுக்க மறந்தவர்களாக நாம் பல தருணத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த நிலையில் ஆண்டவர் இயேசு நம் அனைவரையும் பார்த்து சொல்லுகிறார், பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. இயேசு தரும் ஆறுதல் மனித வாழ்வில் என்ன மாற்றத்தை உருவாக்கும், மனிதனை எந்த நிலைக்கு அழைத்து செல்லும் என்பதை சிந்தித்து பார்க்க இந்த நாளிலே நாம் அனைவரும் அழைக்கப்படுகிறோம். இயேசுவினுடைய இளைப்பாறுதல் மனித வாழ்வில் நம்பிக்கையை ஏற்படுத்தும். இதுதான் முதலாவதாக நாம் சிந்திக்க இருக்க வேண்டியது. இந்த நாளில் மனிதர்கள் சில நேரம் நிறம் மாறலாம், மனங்களும் அவர் குணங்களும் தடுமாறலாம் என்று ஒரு கவிஞன் வாறு பாடுகிறார். மனிதனுடைய உள்ளமும் மனமும் செயலும் சொல்லும் மாறிக்கொண்டே இருக்கின்றது. இதனால் மனிதனை நம்புவது என்பது சில தருணத்தில் கேள்விக்குறியாய் மாறிப்போகிறது. விவிலியத்திலே ஆண்டவரும் இவ்வாறு கூறுகிறார், எரேமியா நூல் 17:5 மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர் என்று சொல்லுகிறார். எசையா நூல் 40:7 உண்மையில் மானிடர் புல்லே ஆவர் என்று சொல்லுகிறார். ஆக மனிதர்களை எல்லா நேரத்திலும் நம்மால் நம்ப முடியாது. அவர்கள் நம்பகத்தன்மையை இழந்து விடுவார்கள் என்பதால் மட்டுமல்ல, அவர்களின் வாழ்வு நிலையானது அல்ல என்பதற்காக தான். கடவுளுடைய பிரசன்னம் மட்டுமே நம்முடைய வாழ்விற்கு போதுமானதாக இருக்கிறது. கடவுள் மட்டும்தான் மாறாதவர், கடவுள் மட்டும்தான் நிலையானவர் என்பதை நம்முடைய வாழ்விலே உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, மனிதரை விடுத்து கடவுளின் ஆறுதலை தேடி வருகின்ற பொழுது நாம் நம்பிக்கையை பெறுகிறோம். என்னுடைய வாழ்வின் ஆதாரமும் என்னுடைய வாழ்வின் ஊற்றும் ஆண்டவர்தான் என்கின்ற அந்த நம்பிக்கையை நாம் வளர்த்து கொள்ளுகிறோம். எனவே நாம் ஆண்டவருடைய ஆறுதலை நாடி வரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாடி வருகின்ற பொழுது நாம் நம்பிக்கையை பெறுகிறோம். அந்த நம்பிக்கை நம்மை ஒருபோதும் கைவிடாது. நாம் மகிழ்ச்சியாக வாழ்ந்தாலும் அந்த நம்பிக்கை நம்மோடு இருக்கும். நாம் துன்பத்தில் துவண்டு போனாலும் அந்த நம்பிக்கை நம்மோடு இருக்கும். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம் அல்லவா, இஸ்ராயேல் மக்கள் துன்பத்திலே மூழ்கி இருக்கிறார்கள், கவலைகளிலே மூழ்கி இருக்கிறார்கள். அவர்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார்கள். எசையா 26:9 என் நெஞ்சம் இரவில் உம்மை நாடுகின்றது, எனக்குள்ளிருக்கும் ஆவி ஏக்கத்தோடு உம்மை தேடுகின்றது என்று சொல்லு ஆண்டவரை ஜெபிக்கிறார்கள். தொடர்ந்து 16 நாம் வாசிக்கிறோம், 300 நான் வாசித்தேன், ஆண்டவரே துயரத்தில் உம்மை தேடினோம், நீர் எங்களை தண்டிக்கும் போது உம்மை நோக்கி மன்றாடினோம் என்று. ஆக அந்த நம்பிக்கை ஆண்டவரை மட்டும் பற்றி பிடித்து வாழ்வதற்கு உறுதுணையாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களை, இரண்டாவதாக இயேசுவினுடைய இளைப்பாறுதல் இயேசுவாக நம்மை மாறச் செய்கின்றது. மத்தேயு நற்செய்தி 11:28 இன்றைய நற்செய்தியை நாம் வாசித்தோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், ஆகவே என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவரிடமிருந்து ஆறுதல் பெறும் நாம் அவரின் கனிவையும் மனத்தாழ்ச்சியையும் நமதாக்கிக் கொள்ள வேண்டும். இவற்றால் நாம் பிறருக்கு ஆறுதல் கொடுப்பவர்களாக மாறுகிறோம். இது நம் வாழ்வில் எளிமையான நுகமாக இருக்கிறார். புனித பிரான்சிஸ் அசிசியார் இவ்வாறு செபிக்கிறார் அல்லவா, ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் அளிக்க எனக்கு வரம் தாரும் ஆண்டவரே என்று செபிக்கிறார். இவரின் செபம் நம்முடைய செபமாக மாறட்டும், இவருடைய செபம் நம்முடைய வாழ்வாக மாறட்டும். நாம் ஆண்டவரின் ஆறுதலை பெற வேண்டி அவரின் கனிவையும் மனத்தாழ்ச்சியையும் நமதாக்குவோம். பிறருக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய மக்களாக வாழ்வோம், இயேசுவாக மாறுவோம். இத்தகைய நிலைக்கு கடந்து வருவதற்கு இறைவன் அருள் புரிய இந்த பலியிலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம்.